அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து வழங்கும் தமிழ் ஓசை. நவம்பர் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை, பின்னர் செய்தி அரங்கில். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவல்கள். ஜனாதிபதி மஹிந்தாவை எதிர்த்து களத்தில் இறங்கியிருக்கின்ற மைத்ரிபால ஸ்ரீசேனா அளித்திருக்கின்ற வாக்குறுதிகள். மைத்ரிபால மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என்பது குறித்த ஒரு ஆய்வு. தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஈரா சம்பந்தர் அளித்த செவ்வி.
அவருடைய கருத்துகள் வரவேற்கப்படவை, ஆனால் இதுவரையும் சம்பந்தமாக நாங்கள் கட்சியாக கூடி இதம் ஆலோசிக்கவில்லை. மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவ்விதமான கடமைகளை கையாண்ட பிறகு இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம்.
அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்ற குடிவரவு கொள்கையின் முக்கிய அம்சங்கள் குறித்தும் இன்ன பிற செய்திகளும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை. வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
அமெரிக்க குடிவரவு திட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறாமல் நிறைவேற்று அதிகாரத்தின் ஊடாக அதிபர் ஒபாமா கொண்டு வந்திருக்கின்ற நிலையில் பேரரசர் பாணியில் செயல்படுகிறார் ஒபாமா என அந்நாட்டின் நாடாளுமன்ற மக்களவைத் தலைவர் ஜான் பாய்னர் குற்றஞ்சாட்டியிருக்கிறார்.
The president has said before that he's not king and he's not an emperor, but he's sure acting like one.
அதிபரின் இந்த நடவடிக்கை காரணமாக சட்டவிரோத குடியேறிகள் ஊக்கம் பெறுவார்கள் என்றும் அமெரிக்க எல்லையில் ஒரு மனிதாபிமான நெருக்கடி உருவாகும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குடியரசுக் கட்சி பெரும்பான்மை வகிக்கும் நாடாளுமன்றம் இருந்தாலும் இரு கட்சிகளும் சேர்ந்து சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை ஒபாமா கெடுத்துவிட்டார் என அவர் சாடினார். சட்டவிரோத குடியேறிகள் சுமார் 50 லட்சம் பேருக்கு தற்காலிக சட்ட அந்தஸ்து வழங்கும் தனது நடவடிக்கை சட்டப்படி சரியானதுதான் என அதிபர் ஒபாமா வாதிட்டிருக்கிறார்.
கிழக்கு யுக்ரைனில் பதற்றத்தை தணிப்பதற்கான தமது கடப்பாடுகளை ரஷ்யா மீறியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்ற அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மேலும் மோசமான தனிமைப்படுத்தலை தவிர்க்க வேண்டுமானால் தனது தூண்டுதல் நடவடிக்கைகளை ரஷ்யா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்.
It's simply unacceptable in the 21st century for countries to attempt to redraw.
யுக்ரைனில் புரட்சிக்கு காரணமான திருப்போராட்டங்கள் ஆரம்பமான தினத்தில், ஒரு வருடத்தை குறிக்கும் தினத்தில், கியேவில் யுக்ரைனிய தலைவர்களை சந்தித்து பேசிய பின்னர் அவர் சட்டவிரோத ராணுவ முஸ்தீவுகள், ராணுவ ஆயுதங்கள், தீவிரவாதிகள் ஆகியவற்றை கிழக்கு யுக்ரைனிலிருந்து நீக்கி பணைய கைதிகளை விடுவிக்க ரஷ்யா உதவ வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். யுக்ரைனில் அனைத்து எல்லைகளும் அந்த நாட்டின் படைகளாலேயே கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
காங்கோவின் கிழக்கு பகுதியில் சிப்பாய்கள் போல உடையணிந்து வந்த இனந்தெரியாத ஆயுததாரிகள் குறைந்தது 50 பேரை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். சீருடை அணிந்து வந்த ஆட்கள் வெட்டுக்கத்திகள் கோடாரிகளோடு கிராமவாசிகளை தாக்கியதில் 80 பேர் வரையிலானோர் கொல்லப்பட்டிருக்கலாம் என உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுகாண்டாவுக்கும் காங்கோ ஜனநாயக குடியரசுக்கும் இடையிலான எல்லைக்கு அருகில் இருக்கின்ற பேனி அருகே இதற்கு முன்னாலும் இப்படியான தாக்குதல்கள் பல நடந்திருக்கின்றன. கடந்த 6 வாரங்களில் இந்த பகுதியில் நடந்த படுகொலைகளில் குறைந்தது 120 பேர் கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையில் அங்கு கூடுதலான அமைதி காப்பு படையினரை ஐநா அனுப்பியிருக்கிறது.
ஜோர்தானிய அரசாங்கம் அந்த நாட்டின் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் துணைத் தலைவரை கைது செய்திருக்கின்றது. ஜக்கி பானி ருசைட் அவர்களின் இந்த கைது ஜோர்தானில் கடந்த பல வருடங்களில் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்ட முதலாவது சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தால் அரசியல் இஸ்லாம் தகர்க்கப்படுவது குறித்து தனது கட்டுரையொன்றில் விமர்சனம் செய்திருந்த அவர் இந்த கைது நடந்திருக்கின்றது. ஐக்கிய அரபு ராஜ்யம் அண்மையில் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக பிரகடனம் செய்திருந்தது இரு நட்பு நாடுகளுக்கு இடையிலான உறவுக்கு சேதம் ஏற்படுத்தியதாக பானி ருசைட் மீது ஜோர்தானிய அரசாங்கம் குற்றம் சாட்டியிருக்கின்றது.
இபோலா கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கினிக்கு அடுத்த வாரம் விஜயம் மேற்கொள்ள இருப்பதாக பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலோந்த் அறிவித்திருக்கின்றார். கினி தலைநகர் கொனாக்ரியில் அந்நாட்டு தலைவர் ஆல்பா கோண்டேவை வரும் வெள்ளியன்று சந்திக்க இருப்பதாக பிரான்ஸ் அதிபரின் எலிசே மாளிகை அறிவித்திருக்கிறது. பிரான்ஸ் அதிபரே இந்த பிராந்தியத்துக்கு விஜயம் மேற்கொள்ளும் முதலாவது மேற்குலக தலைவராவார்.
ஜிம்பாப்வேயில் இருக்கின்ற விளையாட்டரங்கு ஒன்றில் ஏற்பட்ட சனநெரிசலில் சிக்கி 11 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். பிரபலமான மத போதகரான வால்டர் மகையா அவர்களது போதனையை கேட்க இரவு முழுவதும் குவெக்வே மத்திய சுரங்கத் தொழில் நகரில் சுமார் 30,000 பேர் அந்த விளையாட்டரங்கில் கூடியிருந்திருக்கின்றார்கள். ஒற்றை வழியினூடாக ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் வெறியேறிய போதே இந்த விபத்து நடந்ததாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஜனாதிபதி தேர்தல் ஜனவரி மாதம் 8 நடைபெறும் என இலங்கையின் தேர்தல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. 3 தடவையாக ஜனாதிபதியாக பதவி வைப்பதற்கு வசதியாக பதவியிலுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே தனது பதவிக்காலத்தில் 4 காலம் முடிந்திருந்ததையொட்டி தேர்தல் நடத்தப்படுவதற்கான பிரகடனத்தை வெளியிட்டிருந்தார். இதனையடுத்தே தேர்தல் திணைக்களம் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதியை அறிவித்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8 நடைபெற இருப்பதாக தேர்தல் ஆணையர் மஹிந்த தேசப்பிரியா அறிவித்திருக்கின்றார். இது ஒருபுறம் இருக்க, கடந்த பல நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அரசியல் திருப்பங்கள் இன்று வடிவம் பெற்றிருக்கின்றன. மூத்த அமைச்சரான மைத்ரிபால ஸ்ரீசேனா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்திருக்கின்றார். அவருக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்காவும் ஆதரவு நல்கியிருக்கின்றார். இதுகுறித்த விவரங்களுடன் நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவின் தலைமையில் இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன குடும்ப ஆட்சியிலிருந்து நாட்டை காப்பதற்காகவே தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாக தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அங்கத்தவர்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று பொதுமக்களும் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் ஜனநாயகம், சட்டம், ஒழுங்கு ஆகியவை சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன இந்த அழிவிலிருந்து நாட்டை காப்பதற்காகவே தான் இந்த தீர்மானத்தை எடுத்ததாகவும் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெற்ற தினம் முதல் 100 நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறை ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் சிறிசேன புதிதாக தான் அமைக்கும் அரசாங்கத்தின் பிரதமராக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை நியமிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் சிறிசேன தனது புதிய ஆட்சியின் கீழ் அரசியல் யாப்பின் 18 திருத்தம் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்தார். நாட்டில் மீண்டும் ஜனநாயகத்தை கட்டி எழுப்புவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தினால் நீக்கப்பட்ட அரசியல் யாப்பின் 17 திருத்தத்தை மீண்டும் அமலுக்கு கொண்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். தன்னை ஜனாதிபதி பொது வேட்பாளராக தேர்ந்தெடுப்பதற்கு செயற்பட்ட முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க, ஜாத்திக ஹெல உரிமை உட்பட பல தரப்புகளுக்கு தான் நன்றி கூறுவதாகவும் தெரிவித்தார் அமைச்சர் சிறிசேன. ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜித சேனாரத்ன கருத்துக்களை தெரிவித்த போது நிறைவேற்று அதிகாரங்கள் கொண்ட ஜனாதிபதி முறையிலிருந்து நாட்டை காப்பதற்காகவே தான் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவை வழங்க தீர்மானித்ததாக தெரிவித்தார். மேலும் பெருமளவிலான ஆளும் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவு தெரிவிக்க தீர்மானித்துள்ளதாக கூறிய அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் எதிர்வரும் தினங்களில் கட்டம் கட்டமாக இணைய உள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க கருத்துக்களை தெரிவித்த போது
மற்ற
தற்போதைய ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மிக கீழ்த்தனமான முறையில் தன்னை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து நீக்கியதாக குற்றம் சாட்டினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் நாட்டையும் காப்பதற்காகவே தான் மீண்டும் அரசியலுக்கு பிரவேசித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளரான அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு ஆதரவை வழங்க இன்று மாலை கூடிய ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்றுக்குழு தீர்மானித்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியிருக்கின்ற அமைச்சர் மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் அரசியல் பின்னணி குறித்த தகவல்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்சாமி.
பெலவத்த கமராளகே மைத்ரிபால யாப்பா சிறிசேன 1951 செப்டம்பர் 3 வடமத்திய மாகாணத்தில் இருக்கின்ற புலனறுவையில் சாதாரண விவசாய குடும்பம் ஒன்றில் பிறந்தார். உள்ளூர் பள்ளிக்கூடம் ஒன்றில் ஆரம்ப கல்வியை பயின்ற மைத்ரிபால சிறிசேன 1973 கண்டி குண்டசாலை விவசாய கல்லூரியில் விவசாய பாடநெறி ஒன்றையும் பயின்றார். அதன் பின்னர் கிராம சேவை உத்தியோகத்தராகவும் சிறிது காலம் அவர் பணியாற்றியிருந்தார். 1971 ஜேவிபி கிளர்ச்சி காலத்தில் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இளைஞர்களில் மைத்ரிபால சிறிசேனவும் இருந்திருக்கிறார். மாணவர் பருவத்திலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உள்ளூர் இளைஞரணி செயற்பாட்டாளராக இருந்திருக்கின்ற மைத்ரிபால சிறிசேன 1970 இறுதியில் அந்த கட்சியின் தீவிர உள்ளூர் அரசியல் குழுக்களில் அங்கம் வகித்து வந்திருக்கிறார். அதன் பின்னர் 1980 தொடக்கத்திலிருந்தே கட்சியின் தேசிய மட்ட அமைப்புகளில் முக்கிய பதவிகளையும் அவர் வகிக்க தொடங்கினார். இதில் குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அகில இலங்கை இளைஞரணி தலைவராகவும் பின்னர் கட்சியின் பொலிட் பியூரோவிலும் அவர் உறுப்பினரானார். 1989 அதாவது 38 புலனறுவை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தெரிவானார். அதன் பின்னர் நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்கிறார் மைத்ரிபால சிறிசேன. பின்னர் சந்திரிகா பண்டாரநாயக்க 1994 அமைத்த அரசாங்கத்தில் துணை நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக நியமனம் பெற்ற மைத்ரிபால 3 கேபினட் அந்தஸ்து இருக்கின்ற அமைச்சர் பதவியொன்றுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் துணைச் செயலாளராகவும் வளர்ச்சி கண்டார். பின்னர் அடுத்த 3 கட்சியின் துணைத் தலைவராக நியமனம் பெற்ற சிறிசேன 2004 சந்திரிகா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளராக நியமனம் பெற்றார். அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் தலைமை காலத்திலும் அதே பதவி நிலையில் நீடித்து வந்த மைத்ரிபால விவசாயத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார். விவசாயம் சம்பந்தப்பட்ட பல்வேறு முக்கிய அமைப்புகளுக்கு தலைமை தாங்கிய அமைச்சர் மைத்ரிபால 4 முன்னர் ஏற்பட்ட அமைச்சரவை மாற்றத்தின்படி சுகாதார அமைச்சராக பதவி வைத்து வந்திருக்கிறார். விடுதலை புலிகளுடனான யுத்தம் உச்சகட்டத்தை தொட்டிருந்த காலத்தில் 2008 கொழும்பின் புறநகர் பகுதியான பிரியந்தலையில் மைத்ரிபால சிறிசேன தற்கொலை குண்டு தாக்குதல் முயற்சியொன்றிலிருந்து உயிர் தப்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
பொது வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற மைத்ரிபால ஸ்ரீசேனாவின் பின்னணி குறித்த தகவலை கேட்டீர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறது என்று இரா சம்பந்தர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சீவகன்.
அவருடைய உரையை நான் பார்த்தினான். அவர் பல விடயங்கள் சம்பந்தமாக தன்னுடைய கருத்தை தெளிவாக கூறியிருக்கின்றார். நாட்டினுடைய நிலைமையில் ஒரு மாற்றம் பெற வேண்டும் என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். ஜனாதிபதி முறைமையை தான் 100 தெரிவு செய்யப்பட்ட பிறகு இல்லாமல் செய்வேன் என்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் வரவேற்கப்படவை. ஆனால் இதுவரையும் சம்பந்தமாக நாங்கள் கட்சியாக கூடி இதம் ஆலோசிக்கவில்லை. நாங்கள் எங்களுக்குள் கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றோம். ஆனால் அவர்தான் எதிர்கட்சியினுடைய பொது வேட்பாளர் என்ற விடயம் இன்றைக்குத்தான் வெளியாகியிருக்கின்றது. ஜனாதிபதி தான் அரசாங்கத்தினுடைய வேட்பாளர் என்பது நேற்றுத்தான் ஒரு வெளியாகியிருக்கின்றது. அந்தபடியால் எங்களுடைய கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதுவரையும் சம்பந்தமாக கூடி இதை பற்றி கவனமாக கலந்துரையாட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. மக்களுடைய அபிப்பிராயத்தையும் நாங்கள் அறிய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அவ்விதமான கடமைகளை கையாண்ட பிறகு இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம்.
இனப்பிரச்சனை தொடர்பாக அவர் ஏதாவது கூறியிருக்கின்றாரா?
அவர் அதை பற்றி நேரடியாக பேசின மாதிரி இல்லை. ஆனால் திருமதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரத்துங்க முன்ன நாள் ஜனாதிபதி அவவும் அந்த கூட்டத்தில் பிரசன்னமாக இருந்தவர். அவருடைய உரையின் போது தன்னால் எடுக்கப்பட்ட முயற்சிகள் சம்பந்தமாகவும் தான் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்த சீர்சாசன திருத்தங்கள் சம்பந்தமாகவும் சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய விடயம் சம்பந்தமாகவும் அவர் சில கருத்துக்களை கூறியிருந்தார். இவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்தித்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது.
எதிர்கட்சியினுடைய வேட்பாளர் உங்களால் நீண்ட காலமாக அறியப்பட்ட ஒரு அரசியல்வாதி, அந்த வகையில் தற்போதைய இந்த திருப்பங்கள் நிகழ்வுகள் உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை தரக்கூடிய மாதிரி இருக்கின்றதா?
நான் அதையும் பேச விரும்பவில்லை. நான் அவசரப்பட்டு பேசவும் விரும்பவில்லை. எனக்கு அவரை நல்லா தெரியும். அவர் நிதானமாக விசுவாசமாக செயல்படக்கூடிய ஒருவர் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் நாங்கள் இந்த கர்மத்தை பற்றி கொஞ்சம் கவனமாக ஆலோசித்து தான் நாங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டும். அந்த கர்மத்தை எங்களை கட்சி கையாள்வதற்கு முன்பதாக நான் அதையும் பேசுவது முறையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரா சம்பந்தர். எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆதரவு வழங்குவதாக வெளியான செய்திகளை அந்த கட்சி மறுத்திருக்கிறது. இந்நிலையில் கட்சியின் நிலை குறித்து அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி அவரிடம் கேட்டார் சிவகன்.
ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இந்த தேர்தலில் இன்னும் எந்த விதமான நிலைப்பாடும் எடுக்கவில்லை. ஏனெனில் நாங்கள் ஒரு சிறுபான்மை மக்களை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு கட்சி என்ற வகையிலே நாங்கள் அந்த பெரும்பான்மை கட்சிகளின் சிந்தனைகளுக்கு அடிபணிந்து எங்கள் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. நாங்கள் அதனால்தான் அரசாங்கத்தில் இருந்து கொண்டும் கூட இன்னும் நாங்கள் முடிவெடுக்காமல் இருக்கின்றோம். ஏனெனில் அரசாங்கம் எங்களுக்கு தந்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு ஆதங்கத்தில் நாங்கள் என்ன முடிவெடுக்காமல் இருக்கின்றோம், அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல இன்றைய இந்த அரசியல் மாற்றத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இப்பொழுது ஒரு புதிய வேட்பாளராக பொது வேட்பாளராக வருகின்ற ஒரு விஷயம் வெளிவந்திருக்கின்றது. அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் எப்படி அமையப் போகின்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சிறுபான்மை சமூகங்கள் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக இந்த நாட்டிலே புறையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை தீர்வுக்கு என்ன தீர்வை அவர் முன்வைக்கப் போகின்றார் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அவற்றை மையமாக வைத்துத்தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதன் முடிவை எடுக்கும். வழக்கமாக நாங்கள் தேர்தல் காலங்களில் இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படும் பொழுது நாங்கள் தீர்க்கமாக பேசி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்ட பின்புதான் நாங்கள் பொதுவாக ஆதரவு வழங்குகின்றது. அந்த முறைமை இந்த விஷயத்திலும் பின்பற்றப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்.
ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கின்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர் வலியுறுத்தி இருக்கின்றார். தான் 100 நாட்களுக்குள் அதனை ஒழிப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார். அதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
அது நல்ல விஷயம், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனாலும் இந்த இனப்பிரச்சனை தீர்வில் எப்படி நடந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆகவே அந்த விஷயங்களை நாங்கள் அவர்களுடன் பேசவும் வேண்டும். இப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு விட்டது என்பதற்காக பெரும்பான்மை சமூகத்தின் சிந்தனைகளோடு நாங்கள் செயல்பட முடியாது.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஹசன் அலி. இதனிடையே இலங்கையில் ஆளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் குடும்பத்தினர் ஆழமாக செல்வாக்கு செலுத்துகின்ற நிலையில் அவர்களை எதிர்த்து அந்த கட்சிக்குள்ளிருந்தே வெளியேறுகின்ற மைத்ரபால ஸ்ரீசேனாவால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் என்று இலங்கையின் மூத்த ஊடகவியலாளர்களில் ஒருவரான வித்யாதரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் ஜெயபிரகாஷ் நலசாமி.
நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சே அவர்கள் மிக நெருக்கடியான காலகட்டத்திலே கட்சிக்காக உழைத்தவர். அது மாத்திரமல்ல மனித உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தவர். அவருடைய ஜனாதிபதி ஆகுவதற்கு முன்னர் அவருடைய போக்கும் அவருடைய அரசியல் வரலாறும் மக்களால் பெரிதும் எல்லா தரப்பினராலுமே பெரிதும் மதிக்கப்பட்டவை. ஆனாலும் அவருக்கு பிற்காலத்திலே விடுதலை புலிகளுக்கு எதிரான அவருடைய ஆக்ரோஷமான நிலைப்பாடு, அந்த நிலைப்பாடு மூலம் விடுதலை புலிகளை தோற்கடித்த அவருடைய வரலாறு ஆகியவை அவரை ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு எதேச்சாதிகார திசையை நோக்கி வழிநடத்திவிட்டன. இன்றைய நிலையிலே இதுவரை எங்களுக்கு தெரிந்த மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் அத்தகைய நிலை உள்ளவர் அல்ல. ஒரு பொதுவாழ்விலே ஓரளவுக்கு நல்ல பெயர் உள்ளவர். அவருடைய சகோதரர்கள் அவருடைய உறவினர்கள் சம்பந்தமான சில ஊழல் விவகாரங்கள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருந்தாலும் ஓரளவுக்கு மிஸ்டர் கிளீன் என்ற பெயரை எடுத்து வைத்திருக்கின்றவர்கள் என்றபடியால் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும் இடையிலே அடிப்படையிலே வேறுபாடு இருக்கின்றது.
மஹிந்த ராஜபக்சவுக்கு சமமான ஒரு பொது எதிரணி வேட்பாளரை களமிறக்குவதுதான் இந்த எதிரணிகளின் பொது கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகவும் முயற்சியாகவும் இருந்தது. ஆனால் தற்போது ஆளுகின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளே இருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு வேட்பாளரை இந்த கூட்டணி களமிறக்க தயாராக இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவுக்கு இருக்கின்ற கட்சிக்குள்ளே இருக்கின்ற அந்த செல்வாக்கை மீறி மைத்ரிபால சிறிசேனாவால் அந்த கட்சிக்குள் இருப்பவர்களினுடைய ஆதரவை திரட்டிக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா?
நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வாக்குகளை அல்லது அந்த உள்ளே இருக்கின்ற செல்வாக்கை மாத்திரம் வைத்துக் கொண்டு நீங்கள் கணிப்பீடு செய்வீர்களானால் இன்றைய நிலையிலே மஹிந்த ராஜபக்சே உயர்ந்தவராக இருக்கக்கூடும் பலத்திலே. ஆனால் வெளியிலே பல தரப்பு, குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சி, ரணில் விக்ரமசிங்கர், சஜித் பிரேமதாச போன்றவருடைய தரப்பினர், சரத் பொன்சேகாவினுடைய கட்சி, அதே போன்று பிரமுகர்களாக இருக்கின்ற முன்னாள் பிரதம நீதியரசர் ஷிராணி போன்றவர்களுடைய ஆதரவும், அதே நேரத்திலே குறிப்பிடத்தக்க அளவில் நேரடியாக இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர்களுடைய வம்சாவளியில் வந்த அவருடைய மகளான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க போன்றோரின் பின்புலத்திலே நான் நினைக்கிறேன் அந்த ஆதரவோடு சேர்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்சே நிச்சயமாக ஒரு தடுமாற்றத்தை, ஒரு பின்னடைவை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு எதிரியை இப்போது சந்திக்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார் என்றே தோன்றுகின்றது.
இதற்கிடையில் கடந்த தடவை பொது எதிரணி வேட்பாளரை ஆதரிப்பதில் சிறுபான்மை கட்சிகள் முக்கிய பங்கு வகித்திருந்தன, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இது போன்ற மலையகத்தின் சில கட்சிகள், இப்படியான கட்சிகளும் சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. இந்த தடவை மைத்ரிபால சிறிசேன ஒரு பொது வேட்பாளராக களமிறங்குகின்ற சந்தர்ப்பத்தில் சிறுபான்மை அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்?
இந்த இந்த தேர்தலோ இதன் பெறுபோரோ அவர்களுக்கு ஏதோ ஒரு பெரிய வெளிச்சத்தை, ஒரு புதிய சூழ்நிலையை தந்துவிடப் போவதில்லை என்பதை நான் நினைக்கிறேன். சிறுபான்மை கட்சிகளுடைய தலைவர்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த இந்த விடயம் சம்பந்தமாக எடுக்கின்ற முடிவுகளிலே அதை ஒரு பரிசீலனையாக கொண்டு எடுப்பார்கள். அடுத்தது இந்த விடயத்திலே குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற சிறுபான்மை கட்சியினுடைய தலைவர்கள் பொது எதிரணி வேட்பாளருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அந்த ஒரு முடிவுக்கு வந்தாலும் அவர்கள் கொண்டிருக்க வாக்கு வங்கி அவர்களுக்கு பின்னால் செல்லுமா என்ற இன்றைய கால சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் சிறுபான்மை கட்சி தலைவர்கள் அமைதி பேணுவார்கள், மக்களை சரியான வாக்களிக்க சொல்லிவிட்டு விலைத்து நிற்பார்களே தவிர தாங்கள் ஒரு தரப்போடு சேருவதன் மூலம் மற்ற தரப்பை பௌத்த சிங்கள தீவிரவாதிகளை உசுப்பேத்தி வெற்றி பெற வைப்பதற்கான தந்திரோபாயத்தை இந்த முறை அனுமதிக்க மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது.
மூத்த ஊடகவியலாளர் வித்யாதரன். இத்துடன் இன்றே இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த ஒரு சர்வதேச குறிப்பு. அமெரிக்க அதிபர் ஒபாமா அந்நாட்டின் குடிவரவு கொள்கைகளில் பெருமளவிலான மாற்றங்களை அறிவித்துள்ளது குறித்து செய்தியர்கள் கேட்டீர்கள். இந்த மாற்றங்கள் குறித்த விரிவான தகவல்களை தொகுத்தளிக்கிறார் சாதாத்.
அமெரிக்க அதிபர் ஒபாமா அறிவித்திருக்கின்ற இந்த மாற்றங்களினால் அமெரிக்காவில் உரிய வதிவிட ஆவணங்கள் இல்லாமல் வாழ்ந்து வருபவர்களில் கிட்டத்தட்ட 50 லட்சம் சட்டவிரோத குடியேறிகள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிலே மொத்தம் 1,10,00,000 பேர் உரிய வதிவிட ஆவணங்கள் இல்லாமல் வாழ்ந்து வருவதாக மதிப்பிடப்படுகிறது. இந்த திட்டத்தின்படி உரிய வதிவிட ஆவணங்கள் இல்லாமலேயே அமெரிக்காவில் 5 வருடங்கள் வாழ்ந்து அமெரிக்காவில் பிள்ளை பெற்றதன் காரணமாய் சட்டபூர்வமான அமெரிக்க பிரஜையாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைக்கு பெற்றோராக இருப்பவர்கள் மட்டும் அரசாங்கத்திடம் விண்ணப்பித்து 3 ஆண்டு காலத்துக்கான ஒர்க் பெர்மிட் வேலை செய்வதற்கான வதிவிட உரிமம் பெற முடியும். சட்டவிரோத குடியேறிகளுக்கு குடியுரிமை வழங்கும் நடவடிக்கை அல்ல தனது திட்டம் என ஒபாமா தெளிவுபடுத்தினார்.
This deal does not apply to anyone who has come to this country recently. It does not apply to anyone who might come to America illegally in the future. It does not grant citizenship.
அமெரிக்காவுக்குள் அண்மையில் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. எதிர்காலத்தில் சட்டவிரோதமாக வரக்கூடியவர்களுக்கும் இது பொருந்தாது. சட்டவிரோத குடியேற்றக்காரர்களாக இருப்பவர்கள் சட்ட அந்தஸ்துடன் வேலை பார்க்க முடியுமே ஒழிய அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதாகவோ மற்ற அமெரிக்கர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை வழங்குவதாகவோ எனது திட்டம் அமைந்திருக்கவில்லை.
அமெரிக்க குடிவரவு சட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களால் அங்கு வாழும் இந்திய சமூகத்தில் எவ்விதமான தாக்கம் ஏற்படும் என்பது பற்றி இந்து நாளிதழின் அமெரிக்க செய்தியாளர் நாராயணன் லக்ஷ்மணிடம் கேட்டேன்.
ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம இந்தியன்ஸ்க்கு ரெலவென்டான விஷயம். ஒண்ணு வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அன்டாக்குமெண்டட் ஒர்க்கர்ஸ், இப்போ விசா இல்லாதவங்க இங்க இருக்காங்க. நம்ம இந்தியால இருந்து 250,000 இந்தியன்ஸ் இருக்காங்க இந்த யூஎஸ்ல. அவங்கள அந்த பாப்புலேஷன் அந்த குரூப்ல இருந்து நிறைய பேர் இந்த மாதிரி பாலிசில இருந்து பெனிஃபிட் வாங்குவாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ யூஎஸ் இங்க குழந்தை பெற்றிருந்தா, இப்போ யூஎஸ் சிட்டிசனா இருந்த குழந்தை இருந்தா அவங்க இப்போ ஜனவரி 1ல இருந்து இப்போ பிரசிடென்ட் ஒபாமா இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுக்கலாம், எங்களை டிபோர்ட் பண்ணாதீங்கன்னு அந்த மாதிரி அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க மோஸ்டா. இப்போ சப்போஸ் அவங்க டாக்ஸ் பே பண்ணிருக்காங்க, இப்போ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்மெண்ட் இல்லை, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு சரி, இப்போ நீங்க இந்த யூஎஸ்ல இருந்து டிபோர்ட் ஆக மாட்டீங்க, இப்போ நாங்க திரும்பி உங்களை இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு இந்த இந்த பாலிசினால இப்போ அது அது பாசிபிள் இப்போ அப்படி ஆக்கிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இப்ப விசா வச்சிருந்தவங்க இப்ப நிறைய பேர் இப்போ கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றாங்க. அவங்களுக்கு இப்போ அந்த கிரீன் கார்டு கியூ சிஸ்டம்ல பெரிய பேக்லாக் இருக்கு. அதனால இப்போ சப்போஸ் நம்ம இந்த வருஷம் நான் அப்ளை பண்ணா 10 வருஷம் 15 வருஷம் கூட போயிடும் நான் இப்போ கிரீன் கார்டு வாங்குறதுக்கு கொஞ்சம் நிறைய கேஸ்ல. இப்போ இந்த மாதிரி பேக்லாக் டிலே இதெல்லாம் இப்போ இந்த புது எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன் இதுவும் இப்போ கம்மி ஆக்கிடும்.
காங்கிரஸ் செனட் போன்ற சட்டமியற்றக்கூடிய மன்றங்களின் ஒப்புதல் பெறாமல் தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி ஒபாமா இந்த மாற்றங்களை கொண்டு வந்திருப்பது சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலுமே ஜனநாயக கட்சி பெரும்பான்மையை இழந்துவிட்டிருக்கின்ற ஒரு நிலையில் ஒபாமாவின் இந்த சர்ச்சைக்குரிய நடவடிக்கை குடிவரவு விவகாரத்தை அடுத்த அதிபர் தேர்தலில் முக்கிய விவகாரமாக மாற்றிவிடும் என்று தெரிகிறது.
இனி இந்திய கண்ணோட்டம். இலங்கையில் மரண தண்டனை பெற்ற பிறகு மன்னிப்பு வழங்கப்பட்ட இந்திய மீனவர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்த பிறகு இன்று சென்னை திரும்பினர். பிறகு தம்முடைய சொந்த ஊருக்கு சென்றனர். அவர்களுக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலதிக விவரங்களுடன் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
போதை மருந்து கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை அரசால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேரும் வெள்ளிக்கிழமை காலையில் தங்கள் சொந்த ஊரான தங்கச்சி மடம் சென்றடைந்தனர். அங்கு அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக இந்த மீனவர்கள் 5 பேருக்கும் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே பொது மன்னிப்பு அளித்ததை தொடர்ந்து புதன்கிழமையன்று இவர்கள் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டனர். வியாழக்கிழமையன்று இலங்கையிலிருந்து இந்த மீனவர்கள் இந்திய தலைநகர் புதுதில்லி அழைத்துச் செல்லப்பட்டனர். பிறகு இன்று அதிகாலையில் அவர்கள் சென்னை வந்தடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இவர்களை வரவேற்க மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில அமைச்சர்கள் வளர்மதி, சுந்தர்ராஜ் உள்ளிட்டவர்கள் விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். ஏராளமான பாரதிய ஜனதா கட்சியினரும் கொடிகள் பதாகைகளுடன் விமான நிலையத்தில் குழுமியிருந்தனர். மீனவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியில் வரும்போது அக்கட்சி தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பினர். விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்த மீனவர்கள் யாரும் அங்கே கூடியிருந்த பத்திரிகையாளர்களிடம் பேசுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. திரையிடப்பட்ட ஒரு வேனில் ஏற்றி விமான நிலையத்திலிருந்து நேராக அவர்களுடைய சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் ராமேஸ்வரம் வந்தடைந்ததும் பாம்பனில் இருந்து தங்கச்சி மடம் வரை ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். தங்கச்சி மடத்தில் உள்ள குழந்தை இயேசு தேவாலயத்தில் 5 மீனவர்களுக்கும் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு ஊடகங்களிடம் பேசிய மீனவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதாக தெரிவித்தனர்.
எங்களை மீட்டெடுத்த எங்கள் மீனவ மக்களுக்கும் எங்கள் தமிழக மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இதற்கிடையில் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் 5 மீனவர்களை விடுவிப்பதற்காக இராஜாங்க ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பல தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டது தமிழக அரசுதான் என்று அவர் கூறியுள்ளார். தங்களால் தான் இது நடைபெற்றது என்று இங்கே தமிழ்நாட்டில் கூறிக்கொள்ளும் ஒரு சிலர் கடந்த 3 ஆண்டுகளாக இது பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தனர் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விமான நிலையத்திற்கு மீனவர்களை வரவேற்க வந்திருந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனிடமும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது.
ஒருத்தருக்கு உதவுறதுக்கு வந்து போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. எங்களுக்கு பொறாமை கிடையாது. யார் மீனவர்களுக்கு உதவினாலும் அதை கைதட்டி நாங்கள் வரவேற்போம்
என்று தெரிவித்தார். மீனவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க விடாமல் செய்தது ஏன் என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை.
இறுதியாக விளையாட்டு தொடர்பான ஒரு செய்தி. முட்கள் அறிக்கையில் பந்தயம் கட்டுதல் மற்றும் போட்டியை முன்கூட்டியே நிர்ணயம் செய்யும் முறைகேடுகளிலிருந்து தனது பெயர் நீக்கப்பட்டதை அடுத்து தன்னை மீண்டும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் பதவியை ஏற்க அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் என் ஸ்ரீனிவாசன் மனு செய்திருக்கின்றார். இதுகுறித்த தகவல்களுடன் டெல்லியிலிருந்து சங்கீதா ராஜன்.
IPL ஊழல் தொடர்பில் விசாரணை செய்ய உச்சநீதிமன்றம் நியமித்த முட்கள் குழுவின் அறிக்கை தொடர்பில் இந்திய கிரிக்கெட் சங்கமும் அதன் முன்னாள் தலைவர் என் ஸ்ரீனிவாசனும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். நீதிபதி முட்கள் தலைமையிலான குழு தனது அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் இந்த வாரத்தின் முற்பகுதியில் சமர்ப்பித்திருந்தது. இந்திய கிரிக்கெட் சங்கம் தாக்கல் செய்துள்ள மனுவில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் IPL ஆட்டத்தொடரின் போது இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI-இன் அப்போதைய தலைவர் என் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் IPL ஆட்டத்தொடரில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று முட்கள் குழு அறிக்கை தெரிவிப்பதை BCCI மறுத்துள்ளது. முட்கள் குழு அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு வீரருக்கு அப்போதைய BCCI அதிகாரி சஷங்க் மனோகர் வாய்வழியாக கண்டனம் தெரிவித்ததாக BCCI விளக்கமளித்துள்ளது. இதற்கிடையில் IPL முறைகேடுகள் தொடர்பான வழக்கின் விசாரணையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமத்தை ரத்து செய்வது போன்ற எந்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடாது என்று வலியுறுத்தும் மனு ஒன்றை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமத்தை ரத்து செய்வது என்பது சென்னை அணிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த IPL தொடருக்கே பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சங்கீதாராஜன் அளித்த இந்த குறிப்புடன் இன்றைய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி தற்போது வந்திருக்கின்ற ஒரு செய்தி, இந்தியாவின் குடியரசு தின நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்தியா வரவிருக்கின்றார். இந்த விடயத்தை வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் சற்று முன்பாக இந்து நாளிதழுக்கு உறுதி செய்திருக்கின்றார். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.